بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் வஹியை மட்டும் பின்பற்றுவோம் என்ற தலைப்பில் பல பயனுள்ள விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்று இன்ஷா அல்லாஹ் நபித்தோழர்களை ஏசாதீர்கள் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு இந்த ரமலானில் இந்த சூழ்நிலையில் ஏன் தேர்வு செய்யப்பட்டதென்றால், சமீப காலங்களாக நபித்தோழர்களை பற்றி தவறான கருத்துக்களை சிலர் ஏற்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக சகோதரர் பி ஜெய்னுலாபிதீன் அவர்கள் கடந்த கால ரமலானில் பயனுள்ள நல்ல கருத்துக்களை பல பல்வேறு தலைப்புகளில் பேசி வந்தார். தனித்து விளங்கும் இஸ்லாம், இஸ்லாம் கூறும் பொருளியல், இஸ்லாம் கூறும் குடும்பவியல், ஈமானின் கிளைகள், இப்படி சமுதாயத்துக்கு பயனுள்ள ஏராளமான நல்ல தலைப்புகளில் பல பயனுள்ள கருத்துக்களை அவர் கூறி வந்தார். ஆனால் சமீப காலங்களாக போன வருடம் சூனியம் குறித்தும் பல ஆதாரபூர்வமான நபிமொழிகளை மறுப்பது குறித்தும் பேசினார். அதனால் சமுதாயத்திலே நிறைய பிரச்சனைகள், நிறைய ஃபித்னாக்கள், அதனால் ஏற்பட்ட ஃபித்னா தான் அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத மக்களை முஷ்ரிக் என்று சொல்லும் நிலை ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து சமுதாயத்திலே நிறைய வாதங்கள், எதிர்வாதங்கள் ஏற்பட்டதை அடுத்து இன்றைய ரமலானிலும் அந்த கருத்தை நிலைநாட்டும் வகையில் அவர் தலைப்புகளை தேர்வு செய்திருக்கிறார். இந்த ரமலானில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களான சஹாபாக்களை குறித்து பல தவறான கருத்துக்களை அவர் மக்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்தியிருக்கிறார். சஹியை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்ற தலைப்பில் சஹாபாக்களுடைய கருத்துக்கள் மார்க்க ஆதாரம் இல்லை, அவற்றையெல்லாம் எடுக்கக்கூடாது என்று அவருடைய நிலைப்பாட்டை நிறுவ வேண்டும் என்றால், அதை அழகான முறையில், முறையான முறையில், அதற்கு உரிய செய்திகளை மட்டும் சொல்லி அவர் அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கலாம். சஹாபாக்களுடைய கருத்துக்கள் மார்க்க ஆதாரம் அல்ல என்ற நிலைப்பாட்டில் பல இஸ்லாமிய அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் இஸ்லாமிய அறிஞர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கிறது. அதை அவர் முறையான முறையில் சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவர் அந்த தலைப்பில் பல தவறான தகவல்களை கூறியிருக்கிறார். சஹாபாக்களுக்கு பொருத்தம் இல்லாத செய்திகளை சஹாபாக்களோடு சம்பந்தப்படுத்தியிருக்கிறார். சஹாபாக்கள் செய்யாத தவறு செய்யாத சில விஷயங்களை அவர்கள் செய்தார்கள் என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இன்னும் சஹாபாக்களுடைய ஈமான் சம்பந்தப்படக்கூடிய, இஹ்லாஸ் சம்பந்தப்படக்கூடிய விஷயங்களிலும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மொத்தத்தில் அவருடைய அந்த உரையை கேட்கக்கூடிய சாதாரண பாமர மக்கள் எந்த மனநிலைக்கு வருவார்கள்? அதை கேட்டால் சஹாபாக்களை மாதிரி மோசமான என் கூட்டம் உலகத்தில் யாருமே இல்லை, அந்த அளவுக்கு மோசமானவர்கள், இன்றைக்கு நாம் தான் சிறந்தவர்கள், சகோதரர் தான் சிறந்தவர் என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து விடுவார். அந்த அளவுக்கு அவருடைய உரையில் பல தவறான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
இதெல்லாம் பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களாக இருந்தவர்களில் ஒரு சின்ன நம்பர், ஒரு குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவர்கள் மார்க்கத்தில் பிதத்தை உண்டாக்கி இருக்கிறார்கள், தப்பாக நடந்திருக்கிறார்கள், நரகத்திற்கு கொண்டு செல்லும் அளவுக்கு அவங்களுடைய நடவடிக்கைகள் இருந்திருக்கின்றன என்பதை எல்லாம் இந்த ஹதீஸில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். நபித்தோழர்களாக இருந்தாலும் அவர்களில் சிலர் யாருக்கு நமக்கு தெரியாது, அவங்க உலகத்தில் வாழ்ற வரைக்கும் சஹாபி என்று அறியப்படுது, மூத்தா இருப்பார்கள், மறுமையெல்லாம் தெரிய வருது, அப்போ அம்பலமா இருக்காது. அவங்க வாழ்ற காலத்தில எல்லாம் அவங்களோட இருந்த மக்கள் அவங்களை சஹாபின்னு நினைச்சிருப்பாங்க, தாபியன்களும் அவங்களை சஹாபி என்று நினைத்திருப்பார்கள், நாமளும் வரலாறு அறிவிப்பாளர்கள் வரும்பொழுது அவங்களை சகாபி நினைத்திருப்போம். அது சகாபி அல்லன்னு சில பேர் எப்ப நமக்கு தெரிய வரும் என்றால் அங்க நிப்பாட்டுமோ தெரிய வரும். வந்த வழியே திரும்பி போனார்கள் என்று அல்லாஹ் எடுத்து காட்டுவானே அப்பதான் தெரிய வரும் சொன்னால் நம்ம எப்படி சகாபாக்கள் பின்படி எப்படி என்ன கேரண்டி இருக்கிறது என்ன விளம்பரம் கேட்டா அஞ்சு கடமையில ஒன்னும் நம்ம எல்லாம் வழங்கியிருக்கிறோம். சகாபாக்கள் சொல்லிதான் ரசூல்லா காலத்தில் அவங்களா இருந்திருக்கிறாங்க. அப்ப ரசூல்லா மூத்தா போன பிறகு ஜக்காத் தரமாட்டேன்னு ஒரு குழுவே திரும்பி போச்சுன்னு சொன்னா எப்படி யாரை எப்படி நம்ம பிரிச்சு அறிகிறது? சகாபின்னா ரசூல்லா காலத்தில் இருந்தாங்க, மதத்தை விட்டு இஸ்லாத்தை விட்டு போயிட்டாங்களே, முர்த்ததாகி போயிட்டாங்களே, அப்ப அந்த மாதிரி எல்லாம் போனார்கள் என்பதை பார்க்கும் பொழுது வகைதான் பாதுகாப்பு. நமக்கு எது பாதுகாப்பு? சகாபிகள் அப்படி சகாபி இந்த மாதிரியான ஆட்களும் இருந்திருப்பார்கள். ஒரு நோக்கத்துக்காக இஸ்லாத்துக்கு வந்திருந்த ஆட்களா இருப்பாங்க. அவங்க அல்ல வந்து அப்போது காலத்தில் வெளிப்படுத்தி காட்டிவிட்டான். ஏதோ அப்பதான் உண்மையா வந்து போயிருக்க மாட்டாங்க, ஏதோ நோக்கத்துக்கு வந்திருக்காங்க, ரசூலுல்லாஹ் கண்டுபிடிக்க முடியாம இருந்திருக்குது. ஒரு பிரச்சனை வந்தவனே அப்போது ஒரு காலம் தானே எதிர்த்து லைசியா ரசூலுல்லாஹ் எழுத முடியாது, இவர் ஈஸியா தட்டி விட்டு போய் நினைச்சிருக்காங்க, இவர் கடுமையான உறுதிப்பாடு காட்டினதுனால அவங்களால அதை ஜெயிக்க முடியல. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கு நம்ம பார்க்கும் பொழுது. அப்ப சகாபாக்கள் இப்படியான அடிப்படையான கடமை மறுத்தவங்களும் இருந்திருக்கிறார்கள். இதுக்காக வேண்டிய சில மேலாண்டு போனவங்களும் இருந்திருக்காங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம எதுக்கு அதெல்லாம் எடுத்துக்கிறோம்? பாரக்தகம் முகமது, நீ அவர்களை பிரிந்தது முதல் அவங்க வந்த வழியே போனார்கள், நீ இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருந்தாங்க, உன்னை விட்டு பிரிஞ்சவங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு சொன்னா இது சகாபாவை தான் குறிக்குது, எல்லாரையும் இல்ல. சரியான பதில் சொல்வதாக இருந்தா என்ன சொல்லுவேன், எல்லாரும் அல்ல. இது பல்லாயிரக்கணக்கான சகாபாக்கள்ல ஒரு 50, 100, 10, 20 எதுவும் தெரியல, ஒரு சின்ன நம்பரா இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் போனார்கள் தான் அதுக்கு சரியான பதிலா இருக்குமே தவிர சகாபாக்கள் என்ன அல்லாம நினைத்துக் கொண்டு தப்பே செய்ய மாட்டார்கள் நினைத்துக் கொண்டு இதெல்லாம் சகாபாக்களை பத்தினது கிடையாது என்று செய்வாங்க, மனமறிந்து போய் சொல்வாங்க.
தலைப்பை அவருக்கு பதில் சொல்லும் வகையில் இந்த தலைப்பை நாம் தேர்வு செய்ததற்கு காரணம் அவருக்கு அன்பான முறையில் அவருடைய தவறுகளை நாம் சுட்டி காட்ட வேண்டும். அவருடைய பேச்சை உண்மை என்று நம்பக்கூடிய மக்கள் சஹாபாக்களை குறித்து தப்பும் தவறுமாக விளங்கிவிடக் கூடாது. அல்லாவாலும் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் சிறப்பித்து சொல்லப்பட்ட அந்த நன்ன மக்களை தவறான அடிப்படையில் புரிந்துவிடக் கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அவருக்கு அந்த சகோதரர் அவருடைய உரையில் சில விஷயங்களை உண்மையான விஷயங்களை சுட்டி காட்டினாலும் பல ஏராளமான தவறான விஷயங்களையும் சுட்டி காட்டியிருக்கிறார். அந்த தவறான விஷயங்களுக்கு நம்ம இன்றைய இந்த உரையில் ஒவ்வொன்றாக நாம் விளக்கத்தை அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதற்கு முன்பாக சஹாபாக்கள் குறித்து அல்லாவும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன சொன்னார்கள், எத்தகைய அந்தஸ்தை சஹாபாக்களுக்கு அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் வழங்கி இருக்கிறார்கள், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூமின்கள் சஹாபாக்கள் விஷயத்தில் எப்படி நம்ப வேண்டும், சஹாபாக்கள் விஷயத்தில் எந்த நல்லெண்ணம் வைக்க வேண்டும், அவர்களுக்கு எப்படிப்பட்ட இடத்தை மூமின்கள் தர வேண்டும், இதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல 9வது அத்தியாயம் 72வது வசனத்தில் கூறுகிறான், வஅதல்லாஹுல் மூமினீன வல் மூமினாத் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா. அல்லாஹ் மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அருகிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் நிலையான சொர்க்க சோலைகளை வாக்குறுதி தருகிறான். வ மசாகின தொய்யிபத்தன் ஃபி ஜன்னாத்தி அதன், நிலையான அந்த சொர்க்க சோலைகளில் நல்ல மாளிகைகளையும் தங்குமிடங்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு வாக்குறுதி தருகிறான். ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய வாக்குறுதி என்ன வாக்குறுதி தருகிறான், அருகிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கச்சோலைகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து மசாக்கின தொய்யிபத்தன், அந்த சொர்க்கச்சோலைகளில் நல்ல அற்புதமான இடங்களும் உங்களுக்கு உண்டு. இப்படி அல்லாஹ் சொர்க்கச்சோலை எல்லாம் சொல்லிவிட்டு அதில் அற்புதமான இடங்கள் இருக்கிறது என்றும் வர்ணித்து விட்டு அடுத்து சொல்கிறான், வரில்வானு மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய பொருத்தமும் உண்டு. இந்த அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறதே அக்பர், இதுதான் பெரியது. மூமின்களுக்கு கிடைக்கக்கூடியது, மூமின்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய அந்த வாக்குறுதிகளில் மிகவும் உன்னதமானது, மிகவும் பெரியது. சொல்ல போனா சொர்க்கத்தை விடவும், அந்த சொர்க்கத்தில் உள்ள மாளிகைகளை விடவும், சொர்க்கத்துடைய இன்பங்களை விடவும் மிகப்பெரியது வருள்வானு மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய பொருத்தம்தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வதாலிக்க ஹுவல் ஃபௌசுல் அலீம், இதுதான் மகத்தான வெற்றி. அல்லாஹ் சொர்க்கம் கிடைத்து அந்த சொர்க்கத்துடைய சோலைகள் கிடைத்து அல்லாஹ்வுடைய பொருத்தமும் கிடைக்கிறது, இதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த வசனத்துல நீங்க பார்க்கணும், சொர்க்கம் தான் நம்ம பெருசு நினைக்கிறோம், அந்த சொர்க்கத்துக்காகத்தான் உலகத்துல நாம பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த சொர்க்கத்தை விடவும் உன்னதமானது நல்ல ஒரு பாக்கியத்தை இந்த வசனத்திலே கூறுகிறான். அது என்ன பாக்கியம்? ரில்வானும் இனல்லா, அல்லாஹ்வுடைய பொருத்தம் அக்பர், அதுதான் மிகப்பெரியது என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த அல்லாஹ்வுடைய பொருத்தம் நம்மள யாருக்காவது கிடைச்சிருக்கா? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையணும் நம்ம ஆசைப்படுறோம், விரும்பலாம், அதுக்காக முயற்சி செய்யறோம். ஆனா யாரையாவது கன்ஃபார்மா இவர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர் என்று சொல்ல முடியுமா? அல்லது நம்மள நாமே சொல்லிக்கிற முடியுமா, நான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவன் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொல்ல போனால் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 6549 ஹதீஸ். மறுமையிலே சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ள போயிருவாங்க. அந்த சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான், யா அஹ்லல் ஜன்னா ஹல் ரலீதும், சொர்க்கவாசிகளே உங்களுக்கு திருப்தியா? சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான். அவங்க சொர்க்கத்துக்குள்ள போய் எல்லா இன்பங்களையும் அனுபவித்து விட்டு சொர்க்கத்துக்குள்ள எல்லாம் சுற்றி விட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை பார்த்து அல்லாஹ் இப்படி கேட்பான். அந்த சொர்க்கவாசிகள் என்ன சொல்வார்கள்? மாலனா லா நர்லா, நாங்கள் எப்படி திருப்திப்படாமல் இருப்போம்? அலம் துபையில் உஜுஹனா, நீ எங்கள் முகங்களை வெண்மையாக்கவில்லையா? அலம் துதுகில் நல் ஜென்னா துணஜினா மினன்னார், நரகத்தை விட்டு காப்பாற்றி எங்களை நீ சொர்க்கத்தில் நுழைவிக்கவில்லையா? எவ்வளவு இன்பங்களை தந்திருக்கிறாய், நாங்க எப்படி திருப்திப்படாமல் இருப்போம் என்று கேட்பார்கள். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், இல்ல இதை விட ஒரு சிறப்பானது ஒண்ணு இருக்குது, அதை நான் உங்களுக்கு தரப்போறேன். இதை விட சொர்க்கத்துக்குள்ள வந்து எல்லா இன்பங்களையும் அனுபவித்திருக்கிறார்கள் சொர்க்கவாசிகள், அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், இல்ல எல்லாம் திருப்தி அடைஞ்சிட்டீங்க நீங்க, ஆனா இதெல்லாம் விட பெருசு ஒண்ணு இருக்குது, அதை நான் உங்களுக்கு தரப்போறேன். இதை விட சிறப்பானதா, இதை விட சிறப்பானது வேற என்ன இருக்குது என்று அந்த சொர்க்கவாசிகள் ஆச்சரியப்பட்டு அல்லாட்ட கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்வான், வஹில்லு அலைக்கும் ரில்வானி, என் திருப்பொருத்தத்தை உங்கள் மீது நான் பொழிய போகிறேன், பாதகாபதா, இதற்கு பிறகு நான் உங்கள் மீது அதிருப்தியே கொள்ள மாட்டேன். ஏன்னா அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைச்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சுல, அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய அதிருப்தி கிடைக்கவே கிடைக்காது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் சொர்க்கத்துல இருந்தாங்க, நிலையா இருந்தாங்களா? கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்துட்டாங்கல்ல, எல்லாம் விரட்டி விட்டான்ல, அந்த மாதிரி நில வராது. உங்கள் மீது என் பொருத்தம் கிடைத்து விட்டால் கோபமே உங்களுக்கு கிடைக்காது, உங்களுக்கு கிடைச்சக்கூடிய இன்பம் நிலையாகிவிடும். அப்ப இந்த ஹதீஸ் புகால உள்ள இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? சொர்க்கத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பத்திலே பெரிய இன்பம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் என்று சொல்கிறது. ஒரு நல்ல மூமின் இந்த உலகத்தில் மௌத்தா போறான், மௌத்தா போகக்கூடிய நேரத்தில் அந்த நல்ல மூமினுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய சுப செய்தி என்ன தெரியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் 89வது அத்தியாயம் 27வது வசனத்தில் கூறுகிறான், நல்ல ஆத்மாவுக்கு சொல்லப்படுகின்ற சுப செய்தி, யா ஐயத்துஹ நஃப்ஸுல் முத்மயின்னா, நிம்மதி பெற்ற ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிக்கி ராலியத்தம் மர்லியா, உன் இறைவனிடத்திலே நீ திருப்தி கொண்ட நிலையிலும், உன் மீது உன் இறைவன் திருப்தி கொண்ட நிலையிலும் உன் இறைவனிடம் திரும்பி செல். நல்ல ஆத்மாவுக்கு சொல்லப்படுற நற்செய்தி என்ன? நீ இறைவனை திருப்தி கொள், இறைவன் உன்னை திருப்தி கொண்டு விட்டான், இந்த நிலையில் அல்லாவிடத்தில் நீ திரும்பி சொல், செல், ஃபதுஹுலி ஃபி இபாதி வதுஹுலி ஜன்னதி, என் நல்லடியார்களுடன் நினைந்து கொள், என் சொர்க்கத்தில் நுழைந்து கொள் என்று நல்ல ஆத்மாவுக்கு சொல்லப்படும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகிறான். அப்ப இந்த ஆதாரங்கள் எல்லாத்திலையும் சொல்லப்படுறது என்ன? அல்லாஹ்வுடைய பொருத்தம். அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறதே அது பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை தான் மிகப்பெரிய வெற்றி என்று அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்கிறான். இந்த பொருத்தம் நம்ம யாருக்காவது கிடைச்சிச்சுன்னு சொல்ல முடியுமா? இது கிடைச்சிச்சா முடிஞ்சிருச்சு, மிகப்பெரிய ஒரு அருள், யாருக்குமே நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரே ஒரு கூட்டத்தை மட்டும் நீங்கள் சொல்லலாம், இந்த மிகப்பெரிய வெற்றிக்குரியவர்கள், இந்த மிகப்பெரிய பாக்கியத்துக்குரியவர்கள், சொர்க்கத்தை விட உன்னதமான இந்த பாக்கியத்துக்குரியவர்கள் என்று ஒரே ஒரு சாராரை மட்டும் நீங்கள் சொல்லலாம். யார் அவர்கள்? அவர்கள் தான் அஸ்ஹாபு ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழர்கள். அல்லாஹ் அதை திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், 9வது அத்தியாயம் 100வது வசனம், வஸ்ஸாபிகூன லவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபாஹும் பி ஹஸான் ரலியல்லாஹு அன்ஹும் வ ரலுவன், அன்சாரிகளில் முஹாஜிர்களில் முந்தி சென்ற முதலாம் அவர்களையும் அவர்களை பின்தொடர்ந்து அடுத்து வந்தவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாவை பொருந்தி கொண்டு விட்டார்கள். ரெண்டுமே கிடைச்சிருச்சு, அவங்களும் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள், அல்லாவும் இவர்களை பொருந்தி கொண்டு விட்டான். யாரை பத்தி அல்லாஹ் சொல்றான்? சஹாபாக்கள் ரெண்டே ரெண்டு கூட்டம் தான். யாரு? முஹாஜிர்கள் ஒரு சாரார், அன்சாரிகள் ஒரு சாரார். அந்த சஹாபாக்கள் ரெண்டு சாராரா இருந்தாங்க. முஹாஜிர்கள் அன்சாரிகள்லையும் ரெண்டு நிலை இருந்துச்சு. ஆரம்பத்துல தியாகம் செய்து வந்தவர்கள், பிற்காலத்துல மக்கா வெட்டி எல்லாம் கிடைத்த பிறகு அப்புறம் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். இந்த ரெண்டு சாராரே அல்லாஹ் விடல. அன்சாரிகள்ல முஹாஜிர்கள்ல ஆரம்ப நிலையில உள்ளவங்களுக்கு மட்டும் என்னுடைய பொருத்தம் உண்டு, பின்வந்தவங்களுக்கு இல்ல என்று அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் என்ன செய்யறான்? ரெண்டு சாராரையும் சொல்லி சஹாபாக்களுடைய அந்த முழு வட்டத்தையும், அந்த ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் அல்லாஹ் ஒன்றிணைச்சு இந்த திருப்பொருத்தம் அவர்களுக்கு உரியது, அவர்கள் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹ் அவங்களை பொருந்தி கொண்டு விட்டான், அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்று விட்டார்கள், அந்த மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அன்சாரிகளிலும் முஹாஜிர்களிலும் முந்தி சென்ற முதலாம் அவர்கள், இவர்கள் ஒரு சாரார். இந்த அன்சாரிகளின் முஹாஜிர்களிலும் பின்வந்தவர்கள், இவர்களும் சஹாபாக்கள். இந்த சஹாபாக்கள் ரெண்டு சாராரையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்கள் அல்லாவை பொருந்தி கொண்டு விட்டார்கள் என்று அல்லாஹ் புகழ்கிறான். அவர்களுக்கு சொர்க்கச்சோலை உண்டு. தாலிகல் ஃபௌசுல் அலீம், இதுதான் மகத்தான வெற்றி. அப்ப மகத்தான வெற்றி அவர்களுக்கு கிடைத்து விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இப்படிப்பட்ட இந்த சஹாபாக்களை பத்தி நம்ம பேசும்போது எப்படிப்பட்ட நிதானம் இருக்கணும், ஒழுங்கான ஆய்வு இருக்கணும், சரியான செய்திகளை சொல்லணும், இதெல்லாம் நமக்கு இருக்கணும். ஆனா இந்த ஒழுங்குமுறைகளை பேணாம அந்த சகோதரருடைய உரையை கேட்டா அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியவங்க நினைக்க மாட்டாங்க. பார்த்தா என்ன சஹாபாக்களா, என்னங்க பணத்துக்காக இஸ்லாத்தை விட்டு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் அவர் சொன்னது, பணத்துக்காக இஸ்லாத்தை விட்டு போனாங்க. முர்த்ததா, ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு பிறகு, மௌத்துக்கு பிறகு முர்த்ததாக வேற போயிருக்கிறாங்க சஹாபாக்களில். சொல்லக்கூடிய செய்தி அவருடைய வாதத்துக்கு ஒத்து வர மாதிரி இருக்கலாம், ஆனா உண்மை அதல்ல. இப்படி சஹாபாக்கள் விஷயத்துல பேசலாமா? அது மாதிரி என்ன, நபியுடைய மரண நேரத்துல ரசூலுல்லாஹ் அவங்களை அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சுட்டாங்க, எப்படி சிறுக்கு ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சுட்டாங்க, அப்புறம் அபூபக்கர் அவங்க சொல்லி திருத்தினாங்க, அப்ப இந்த மாதிரி கொள்கை குழப்பம் அவங்ககிட்ட ஏற்பட்டுச்சு. அது மறுமையில விரட்டப்படுவாங்க ஹவுலுல் கௌசர்ல, தண்ணிக்காக மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் அவங்க ஓடி வருவாங்களே தண்ணி கேட்டு, அந்த நேரத்துல சஹாபாக்கள் விரட்டப்படுவாங்க. இப்படி எல்லாம் அது மாதிரி தனிப்பட்ட விஷயங்கள், மனுஷனா நம்ம தனிப்பட்ட முறையில பல தவறுகள் செய்யத்தானே செய்வோம், சஹாபாக்களும் மனுஷன் தானே. அந்த தனிப்பட்ட முறையில அல்லாஹ் அந்த வஹியுடைய விஷயங்கள், இந்த ஈமான்லாம் பலப்படுறதுக்கு முன்னாடி, அந்த தர்பியத்தெல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி மனிதன்கிற அடிப்படையில் சில தவறுகளை செஞ்சிருப்பாங்கல்ல, அப்புறம் அல்லாஹ்வுடைய வஹி இறங்கி அல்லாஹ் அவங்கள பக்குவப்படுத்தினான். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச மனிதங்கிற அடிப்படையில் செஞ்ச விஷயங்களை எல்லாம் சொல்லி பாருங்க, சுயநலத்துக்காக நாட்டெல்லாம் காட்டி கொடுத்தாங்க சஹாபாக்கள், சுயநலத்துக்காக நாட்டை காட்டி கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தெல்லாம் சொன்ன இப்ப இருந்திருக்காங்க பாத்தீங்களா. இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி குரான் அவங்ககிட்ட இருந்துச்சா, இன்னைக்கு நம்மகிட்ட உள்ள புகாரி முஸ்லீம் மாதிரி நூல்கள் அவங்ககிட்ட எல்லாம் இருந்துச்சா, அப்ப நம்ம தானே நல்லா அறிவுல உயர்ந்தவங்க, நம்ம தானே நல்லா புரியுறோம், அவங்க என்னத்த விளங்கிடுவாங்க. இப்படி எல்லாம் பேசி இதை கேட்கும் போது ஒரு சாதாரண பாமர மனுஷன் என்ன நினைப்பான், என்ன நினைப்பான், ஆமா சஹாபாக்களா, அவன் நாட்டை காட்டி கொடுத்துருக்குறாங்க, முருத்ததா போயிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருந்துட்டு அப்புறம் பணத்துக்காக மதம் மாறிட்டாங்க, மார்க்கத்தில் இல்லாதெல்லாம் சேர்த்துருக்கிறாங்க, மறுமையில் விரட்டப்படுவாங்க. இந்த செய்திகளை சொல்லும்போது ஒரு பாமர மக்கள் என்ன நினைப்பான், மோசமான கூட்டம் போல, நம்ம போல பரவாயில்ல போல. ஏன்னா அதான் நடக்குது. இந்த மாதிரி அவங்க அந்த சகோதரர் பேசும்போது கீழே இருந்து ஒரே சிரிப்பு சத்தமாக தான் இருக்குது. அப்ப என்ன மனசுல ஏற்படுது, இது மக்களுடைய மனசுல வந்து சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு என்ன சொன்னாங்களோ அந்த ஒரு கருத்தை ஏற்படுத்தாம வேற மாதிரியான ஒரு மோசமான நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. அதனுடைய ஒரு விளைவு தான் போன வருஷம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜுபைலுக்கு வந்திருந்தோம்ல, அப்போ ஒரு ஆள் கேள்வி கேட்டார், இந்த மாதிரி வந்து அந்த ஜமாத்தை சார்ந்த ஒரு சகோதரர் சஹாபாக்களுடைய சிறப்புகளை பத்தி பேச ஆரம்பிச்சா அதெல்லாம் என்ன பேசாதீங்கிறாரு. என்னத்த, சஹாபாக்குடைய சிறப்புகளை சொன்னா அதை பத்தி எங்கள்கிட்ட பேசாதீங்கிறாரு. அந்த அளவுக்கு மனநிலை மாறிடுச்சு. சிறப்புகள்லாம் சொல்ல சஹாபாக்கலாம், அதெல்லாம் சும்மா என்ன பெரிய சஹாபி சஹாபி சஹாபி. இப்படி அல்லாவால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள் சொல்லப்பட்ட கூட்டத்தை ஒரு மோசமான கூட்டம் மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கிட்டாங்க. இந்த தலைப்பு எடுத்தது எதுக்குங்கிறீங்க, இந்த தலைப்பை எடுத்து பல விஷயங்களை எல்லாம் அவங்க சொல்றது எதுக்கு, சஹாபாக்கள்லாம் சிறந்தவங்கன்னு ஒரு இமேஜ் இருக்குதுல மூமின்களுடைய உள்ளத்துல, அந்த இமேஜை உடச்சி எரியணும். அந்த இமேஜ் என்ன செய்யணும், உடச்சி எரியணும், அதை தகர்த்து எரியணும். சஹாபாக்கள்லாம் மோசமானவங்க ஆக்கி விட்டா அவங்க சொன்ன கருத்துக்கள் எதுவும் என்ன செய்யாது, எடுபடாது. அவங்களாம் அறிவுல வந்து அவங்க எல்லாம் சொன்ன அந்த கருத்துக்களை பார்த்தீங்கன்னா சஹாபாக்கள்லாம் அறிவியலிகள் மாதிரியும் ஜாகில்கள் மாதிரியும் ஒன்றும் தெரியாதவங்க மாதிரியும் எல்லாமே தெரிஞ்சது நம்ம தாங்கிற மாதிரியும் இவர் தாங்கிற மாதிரியும் ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப இது என்ன சொல்லிக்கிறாங்க, நாங்கள் சஹாபாக்களை திட்டல, சஹாபாக்களை வேதனைப்படுத்தல, இது என்னது, திட்டுறதை விட மோசமானது இல்லைங்க. ஒரு ஆளை கழுத பே நாயின்னு கூட சொல்லி சொல்லிட்டு போயிடலாம், நீ முருத்ததா போனன்னு சொன்ன, நீ பணத்துக்காக இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டேன்னு சொன்ன, நீ மார்க்கத்தில் இல்லாத குழப்பங்களை எல்லாம் ஏற்படுத்தி இருக்குன்னு சொன்ன, குரான் உனக்கு ஒன்றும் தெரியாது ஹதீஸும் தெரியாது எல்லாம் நான் தான் அப்படின்னு சொன்ன, பெருமையடிக்கிறது இருக்குது. அப்ப இதெல்லாம் ஒரு மனுஷன் ஜீரணிச்சுக்கிருவானா, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நபியுடைய இடத்துல வச்சிருக்கிறீங்க, நபியுடைய நபி அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு அல்லாஹ்வுக்குரிய தன்மையை கொடுக்குற மாதிரி நீங்க நடந்துட்டீங்க இப்படிலாம் பேசுனா. அப்ப செய்யற வேலை சஹாபாக்களை இழிவுபடுத்துற வேலை தான், சஹாபாக்களை திட்டுறதை விட மோசமான வேலையை செஞ்சுட்டு நாங்க சஹாபாக்களை திட்டுறதுன்னா என்ன, நாய பேயன் சொல்றதுதான் திட்டுறதா, இப்படி பேசுறது அதை விட மோசமானது இல்லையா. அப்ப இந்த மாதிரி செய்யறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், இன்னொன்னு சகோதரர்களே, அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள்னு சொன்னவங்க சொல்லப்பட்டவர்கள் கண்டிப்பாக வழிகேடுக்கு போக மாட்டாங்க, அவங்க குஃபுரான நரகத்துக்கு இழுத்துட்டு போற விஷயங்களை செய்ய மாட்டார்கள். இது வந்து என்னுடைய மனோ இச்சைப்படி நான் சொல்லலை, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைச்சவங்க அந்த காரியத்தை செய்வாங்களா, அல்லாஹ் சொல்லிட்டான், முஹாஜிர் அன்சாரிகள் இவங்கள முந்தியவங்க பிந்தியவங்க எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன், அன்னுடைய பொருத்தம் கிடைச்சிருச்சு. அப்ப மனிதன்கிற அடிப்பில் ஒரு சில தவறுகளை வேணா செய்யலாம், சஹாபாக்கள் செஞ்சிருக்கிறாங்க அதை நம்ம மறுக்கல, ஆனா குஃபுரான காரியம் முர்த்ததாக போற விஷயங்கள் நரகத்துக்கு இழுத்துட்டு போற காரியங்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள் அதை செய்வாங்களா. அப்ப அதெல்லாம் செஞ்சாங்கிற மாதிரி என்ன செய்யுது இவங்களுடைய உரைகள் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமா நமக்கு என்ன சொன்னாங்க அதை நீங்க கவனத்துல வைங்க. திருமதியில 2600வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூல் சஹாபாக்களே ஒழுங்கு இல்லைன்னா நபியுடைய தாவா இவ எல்லாம் வேஸ்ட், அதான அர்த்தம். ரசூல்லாட்ட பாடம் பெற்றவங்களே முருத்ததா போயிட்டாங்க. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம் பெற்ற அந்த சஹாபாக்களுக்கே குரான் கல்வி குரானுடைய அறிவு இல்லை, நபி மொழிகளை பற்றிய அறிவு இல்லை, எங்களுக்கு தான் நிறைய தெரியும். ரசூல்லாட்ட பாடம் பெற்றவங்களே பணத்தாசைக்காண்டி முருத்ததா போயிட்டாங்க. இப்படியெல்லாம் பேசுனா அது யாரை குறைப்படுத்துறது, நபியுடைய டீச்சிங் ஒழுங்கு இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு நிலையே சஹாபாக்களுக்கு வைக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமை நபியுடைய தோழமை கிடைச்சிச்சு, நபி இடத்துல பாடம் பெற்றார்கள், நபியுடைய தர்பியத்து கிடைத்தது, அந்த நபி இவர்களை தூய்மைப்படுத்துவார். அப்ப நபியிடம் நேரடியாக தர்பியத்து பெற்ற அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் வழங்கிய சிறப்பு என்ன, அவர்கள் யாரையும் அல்லாஹ் வழிகேட்டுக்கு விடமாட்டான், சஹாபாக்கள் யாரையும் அல்லாஹ் வழிகேட்டுக்கு விடமாட்டான். இது நம்மளாக மனோ இச்சைப்படி பேசக்கூடிய விஷயம் அல்ல, அல்லாஹுவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை சொல்லி காட்டுகிறார்கள். திருமதியில 2600வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாக்களுக்கு ரொம்ப உருக்கமான உரையை நிகழ்த்துகிறார்கள். கண்கள் எல்லாம் கண்ணீர் வடிகிறது, உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்குகிறது. அந்த உரையை கேட்டாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க நம்மளை விட்டு பிரிய போறாங்களோ, பிரிய போகக்கூடியவர் கடைசியில பேசுவார்ல ரொம்ப உருக்கமா, அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு மனிதரா ஒரு உரையா இருக்குதுன்னு சஹாபாக்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரே பிரியக்கூடியவர் பேசுற மாதிரில இருக்குது, இந்த நேரத்தில் எங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க நபி இடத்துல கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஊசிக்கும் பி தக்வல்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சம் கேட்டோம் கட்டுப்படுவோம், ஆட்சியாளர்கள்லாம் கட்டுப்படுங்கன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல பிரியக்கூடிய சூழ்நிலை இருக்குது, நீங்க எங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க, எங்களை விட்டு நீங்க புரிய போறீங்க, அப்ப நீங்க எங்களுக்கு என்ன போதிக்கிறீங்க என்று கேட்டாங்களே அந்த நேரத்தில் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், எனக்கு பிறகு உங்களில் வாழக்கூடியவர் யரா இஹ்திலாஃபன் கசீரா, நிறைய முரண்பாடுகளை காண்பார், நிறைய முரண்பாடுகளை காண்பார், வையாக்கும் முஹதசாத்தில் உமூர், புதுமையான விஷயங்களை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன், ஃபைன்னஹா தலாலா, அதெல்லாம் வழிகேடு, குல்லு தலாலத்தின் பின்னார் எல்லா வழிகேடும் நரகத்துக்கு இழுத்துட்டு போகும். அப்ப எனக்கு பிறகு நிறைய குழப்பங்களை பார்ப்பீங்க, நிறைய பிதாயத்துகளை பார்ப்பீங்க, நிறைய அனாச்சாரங்களை பார்ப்பீங்க, நிறைய கொள்கை குழப்பங்களை எல்லாம் பார்ப்பீர்கள். கொள்கை குழப்பம், என்ன குழப்பம், இது இருந்தாதான் முஸ்லீம், இது இல்லைன்னா நீ காஃபிர், இதான கொள்கை குழப்பம். இந்த மாதிரியான குழப்பங்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படி சொல்லிட்டு, உங்களில் யார் இந்த நிலையை அடைகிறாரோ இந்த நிலையை நீங்கள் யாராவது அடைந்தால் அப்போது என்னுடைய சுன்னத்தையும் என்னுடைய வழியையும் நேர்வழி பெற்ற நேர்வழி காட்டப்பெற்ற என்னுடைய வழிமுறையை கடவாய்ப்பொருட்களால் கெட்டியாக பிடித்து கொண்ட ஆட்சியாளர்களின் வழியையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அப்ப அந்த குழப்பமான நேரத்தில் நீங்க என்ன செய்யணும், ரெண்டு ரசூலுல்லாஹ் பிடிக்க சொல்கிறார்கள், ஒன்னு என்னுடைய வழிமுறை, இன்னொன்று நேர்வழி பெற்ற நேர்வழி காட்டப்பெற்ற என்னுடைய வழிமுறையை பற்றி பிடிக்கும் ஆட்சியாளர்களின் வழியையும் நீங்கள் ஹலிஃபாக்களுடைய வழிமுறையையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதுல நீங்க கவனிக்கணும், குழப்பங்கள் வரும்போது ஃபித்ராக்கள் வரும்போது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பற்றி பிடிக்க வேண்டும். சரி, ரெண்டாவது நபி என்ன சொன்னாங்க, அதை மட்டும் சுன்னத்தை மட்டுமா சொன்னாங்க, பாத்திலை ஹக்கு பாத்திலை அறிவதற்கு சத்தியத்தை அறிவதற்கு ரசூலுல்லாஹ் அவங்க முதல் சுன்னத்தை சொன்னார்கள், சுன்னத்தை கடைபிடிங்க வெற்றி பெறுவீர்கள், ஃபித்னாக்களை உழுவ மாட்டீங்க, குழப்பங்களை சிக்கிர மாட்டீங்க. ரெண்டாவது என்ன சொன்னாங்க, நேர்வழி பெற்ற ஆட்சியாளர்களின் வழிமுறை, ஏன்னா ரசூலுல்லாஹ் அவங்களுடைய வழியும் அந்த ஹலீஃபாக்களுடைய ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு வந்த ஹலீஃபாக்களுடைய வழியும் ஒன்னாதான் இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய வழிக்கு முரணான ஒரு வழியை அவங்க உருவாக்க மாட்டாங்க. அதாவது ஒரு சில ஹதீஸ்களை வழங்காம இருந்ததுனால தப்பு செய்யறது, இப்படிப்பட்ட ஒரு நிலைகள் வரலாம். ஒரு சில ஹதீஸ்களை வழங்காம புரியாம இருந்தாங்க, அந்த ஒரு மசாயில வழங்காம இருந்தாங்க, ஒரு சட்டத்தை புரியாம இருந்தாங்க என்ற ஒரு நிலை வரலாம். ஆனால் நபி எதை சொல்றாங்க, முஹதசாத்துலும் புது குழப்பம், கொள்கை குழப்பம், குல்லு பிதா, ஓ பிதாத், ஃபித்னாக்கள், நரகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய விஷயங்கள், இது வராது, சஹாபாக்கள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டாங்கிறனால தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க, நேர்வழி பெற்ற ஆட்சியாளர்களின் வழியையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அவங்க வழியும் ரசூலுல்லாஹி அவங்க காட்டின வழியும் ஒன்னாதான் இருக்கும், நபியுடைய சுன்னத்தை தான் அந்த ஆட்சியாளர்கள் செய்வார்கள். இது தெளிவாக ரசூலுல்லாஹி அவர்கள் இந்த நபி தோழர்களுக்கு சஹாபாக்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அங்கீகாரம், நபி அவர்கள் தரக்கூடிய அங்கீகாரம், இதை நீங்க கவனிக்கணும். சஹாபாக்கள் யாரும் கொள்கை குழப்பத்தெல்லாம் ஏற்படுத்தல, சஹாபாக்கள் யாரும் வழிகேடான கருத்துக்களை சொல்லல, நரகத்துக்கு அழைச்சிட்டு போற விஷயங்களை சொல்லல. மனிதன்கிற அடிப்படையில் மார்க்க விஷயங்கள்ல சில தவறுகள் வந்திருக்கும், எப்படி இன்னைக்கு இதை பேசக்கூடிய சகோதரத்துல தவறுகள் வருகிறதோ, யார் மார்க்கத்தை ஆய்வு செஞ்சாலும் எப்படி தவறுகள் வருமோ அது மாதிரியான தவறுகள் சஹாபாக்கள்கிட்ட வந்திருக்கும். ஆனால் வழிகேடு வராது, கொள்கை குழப்பங்களை ஏற்படுத்த மாட்டாங்க, அவங்க நேர்வழியிலே இருப்பாங்க, ஈமான்லே மௌத்தா போவாங்க. இந்த உத்தரவாதம் உங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை, யாருக்குமே இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு நபி அவர்கள் வழங்கினார்கள், அல்லாஹ்வும் வழங்கினான். இது ஒரு விஷயம். அபூதாவுதுல 3981வது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸை பார்க்கும்போது அந்த சகோதரர் கேட்கிறார், இதில் ஹலீஃபாக்களுடைய வழின்னு தானே இருக்குது, சஹாபாக்களை பற்றி அங்கே இருக்குது அப்படின்னு கேட்கிறார். ஹலீஃபாக்குனா ஹலீஃபானா ஒரு ஆளாக இருப்பார், அவர் மட்டும் தனியாகவாக இருப்பார். அந்த ஹலீஃபாவோட நிறைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சஹாபாக்கள் இருப்பாங்க. இதை வேறொரு ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அதான் அபூதாவுதில் 3981வது ஹதீஸ். நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு முன்னால் வேதக்காரர்கள் 72 கூட்டமாக பிரிஞ்சாங்க, இன்ன ஹாதிகள் மில்லா, ஆனால் என்னுடைய சமுதாயம் எனக்கு பிறகு ஸ்தஃப்தரிகு அலா சலாசி வ சபஈன மில்லா, எத்தனை 73 கூட்டமாக பிரியும், வேதக்காரர்கள் 72 பிரிஞ்சாங்க, ஆனால் என்னுடைய சமுதாயம் எனக்கு பிறகு எத்தனை கூட்டமாக பிரியும், 73 கூட்டமாக பிரியும். அப்போ நபி அவர்கள் இங்கே சொல்கிறது சின்ன சின்ன இந்த மசாயில் பிரச்சனை கருது, ஒரு சின்ன மார்க்க விஷயத்தை ஏற்படக்கூடிய சில தவறுகள் அதை சொல்லலை. முஹதசாத்துல் உமூர், புதுமையான விஷயங்கள், குல்லு பிதா, ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடு, இந்த பிதாத்து வழிகேடு, புதுமையான விஷயங்கள் நபி அவர்கள் சொல்றது எதை சொல்ல வராங்க, சமுதாயத்தை பிளவுபடுத்துற மாதிரியான கொள்கை ரீதியான பிரச்சனைகள், இதை நம்பினாதான் மூமினு, இதை நம்பாட்டினா முஷ்ரிக்கு, இது இந்த இப்படி நம்பினா நீ சிர்க் வச்சவன், இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லி இஸ்லாத்துல உள்ளவன் இஸ்லாத்துல இல்லாதவன், இது ஈமான் இது ஈமான் இல்ல, இது குஃபுர் இது ஷிர்க்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் போட்டு வரும். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு எல்லாம் கூட்டம் தனித்தனி ஃபிர்காவா உருவாகும். என் கருத்துல இருந்தாதான் நீ முஸ்லீம், இதுல இல்லாதான் நீ காஃபிர் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதைதான் நபி அவர்கள் இங்க சொல்லி காட்டிட்டு என்ன சொல்றாங்க, இப்படி பல கூட்டங்கள் எனக்கு பின்னாடி உருவாகும், ஆனா ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போகும் அப்படின்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே அந்த ஒரு கூட்டம் எது என்று கேட்கும்போது நபி அவர்கள் சொன்னார்கள், வஹியல் ஜமாஅ, அதுதான் ஜமாத். இப்ப கேள்விக்கு பதில் வந்துருச்சா, ஹலீஃபாக்கள் தனி நபர்கள் தானே, சஹாபாக்களை பத்தி நபி அவர்கள் சொல்லலையேன்னு கேட்டார் இந்த சகோதரர். அதுக்கு நபி அவர்கள் வேறொரு ஹதீஸ்ல இப்படி பல கூட்டங்கள் தனக்கு பின்னாடி வரும்னு சொல்லிட்டு சத்தியத்துல உள்ள கூட்டம் எதுன்னு சொன்னாங்க. அந்த ஹுலஃபாவு ராஷிதீனுக்கு விளக்கம் என்ன, வஹியல் ஜமாஅ, அது ஜமாத்து. அப்ப ஹலீஃபாக்கள் அவங்க தனியா நிக்க மாட்டாங்க, அவங்க தனியா சுன்னத்தை கரெக்டா ஃபாலோ பண்றது சஹாபா ஹலீஃபாக்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க, அந்த ஹலீஃபாக்களோடு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான சஹாபாக்களும் இருப்பாங்க. ஜமாத்தா இருக்கும் அது, அது எப்படி இருக்கும், ஜமாத்தா இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்லயும் என்ன சொல்றாங்க, அங்கீகாரம் கொடுக்கறாங்க. என்ன, நான் உருவாக்கிய கூட்டம், என்னிடத்திலே தர்பியத்து பெற்ற கூட்டம், அல்லாவால் பொருந்தி கொள்ளப்பட்ட இவர்கள் வழிகேட்டுக்கு போக மாட்டாங்க, அவங்க சமுதாயத்தில் ஃபித்னாக்களை ஏற்படுத்த மாட்டாங்க, நரகத்துக்கு அழைச்சிட்டு போற முஹதசாத்துல் உமூரை ஏற்படுத்த மாட்டாங்க, பிதத்துகளை செய்ய மாட்டாங்க, அந்த கூட்டத்தோட போய் நீ சேர்ந்துக்கோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா, இதையும் நீங்க கவனத்தில் வைக்கணும். சஹாபாக்களுக்கு நபியவர்கள் வழங்கிய அங்கீகாரம் உலகத்தில் யாருக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது இந்த அங்கீகாரம். என்ன அங்கீகாரம், அவங்க வழிகேட்டுக்கு போக மாட்டாங்க, நரகத்துக்கு போகக்கூடிய காரியத்தை செய்ய மாட்டாங்க, தவறுகள் வரலாம், அவ்வளவுதான் விஷயம். அது மாதிரி அதே ஹதீஸ்ல நபி அவர்கள் சொல்றாங்க, ஜமாத்துன்னு சொல்லிட்டாங்களா, அந்த ஜமாத் எது, அது இதே இது பற்றியே வரக்கூடிய இந்த மாதிரி தனக்கு பிறகு நிறைய கூட்டங்கள் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய வேறு சில அறிவிப்புகள்ல இன்னும் தெளிவா வருது. திருமதியில 2565 ஹதீஸ்ல அந்த ஜமாத் யாரு, மா அன அலைஹி வாஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எந்த வழியில் இருந்தோமோ அந்த வழியில் செல்லக்கூடிய கூட்டம். அப்ப இங்க நபி என்ன சொல்றாங்க, நானும் என்னுடைய தோழர்களும். அப்ப நபியுடைய வழியில் தான் சஹாபாக்களும் போவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வழியில தான் சஹாபாக்கள் இருப்பாங்க, அவங்க கொள்கை குழப்பத்தை எதுவும் ஏற்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த செய்தியிலே நம்ம பாக்குறோம். இந்த அபுதாவுதுல சொன்னோம் 3981 ஹதீஸ், அந்த ஹதீஸ்ல அந்த கூட்டம் தான் ஜமாத்துன்னு சொல்றாங்கல்ல, ஜமாத்து அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லா அங்கேயே என்னுடைய சமுதாயத்தில் அக்வாமுன், பல கூட்டங்கள் உருவாகும். ஜமாத் ஹலீஃபாக்கள், அந்த ஹலீஃபாக்களுக்கு கீழே ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களுடைய கூட்டம் தான் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஃபிர்கத்து நாஜியா, வெற்றி பெற்ற கூட்டம். அதே ஹதீஸ் நபி சொல்றாங்க, என் சமுதாயத்தில் பல கூட்டங்கள் உருவாகும், தஜாராபிஹிம் தில்கல் அஹ்வா, ஹவா மனோ இச்சை அவர்களை இழுத்து கொண்டு செல்லும், கமா எத்தஜாரல் கல்புலி சாஹிபிஹி, கலபுலி சாஹிபிஹி, நாய்க்கடிப்பட்டவனுக்கு அந்த வெறி எப்படி அவனை இழுத்துட்டு போகுமோ, அவனை எப்படி அந்த வெறி செயல்பட வைக்குமோ, அந்த மாதிரி மனோ இச்சைகள் அவர்கள் மீது ஆட்கொண்டு அவர்கள் வெறி பிடிச்சு சமுதாயத்தில் பல கூட்டங்களா உருவாகி அழிந்து கொண்டிருப்பார்கள், திரிந்து கொண்டிருப்பார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கூட்டத்தை சத்தியத்தில் உள்ள கூட்டங்கிறாங்க, ஹலீஃபாக்களும் அந்த ஹலீஃபாக்களுக்கு கீழே ஜமாத்தாக இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களையும் சத்தியத்திலே இருக்கக்கூடிய கூட்டம், குழப்பங்கள் வரும்போது அதை பாருங்க நீங்கிறாங்க, அதை பற்றி பிடிச்சுக்கோங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஆ சஹாபாக்களுடைய அந்த சுன்னத்தை பற்றி பிடிக்கணும்னா அது நபி அவர்கள் காட்டாத சுன்னத்தில் அப்படி விளங்கிடக்கூடாது. நபி அவர்களுடைய நபியுடைய சுன்னத்தும் ஹலீஃபாக்களுடைய சுன்னத்தும் ஒண்ணு, நபியுடைய சுன்னத்தும் சஹாபாக்களுடைய சுன்னத்தும் ஒண்ணு. இந்த அகீதா விஷயத்துல இவ்வளவு தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப மத்த கூட்டம் எல்லாம் சஹாபாக்கள் அல்லாம பின்னாடி பல கூட்டங்கள், ஏதாவது கொள்கை விஷயத்துல சஹாபாக்களோட ஒரு கூட்டம் வேறுபடுதுங்களே அப்ப விளங்கிட வேண்டியதான். இது லலாலத், இது முஹதசாத்துல் உமூர், இது பிதாத், இது வந்து நபி அவர்களை எச்சரிச்ச கூட்டம், இது ஹவா பிடிச்ச கூட்டம் அப்படின்னு இணங்கன்றணும். இது ஒரு தெளிவான அடையாளம், இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அப்ப சஹாபாக்கள் விஷயத்தை, சஹாபாக்கள் வந்து அகீதாவுக்கு பாதுகாப்பு, எதுக்கு பாதுகாப்பு, அகீதா கொள்கை விஷயங்கள் யாராவது இன்னைக்கு புதுசா புதுசா கிளப்புவாங்க, என்ன செய்வாங்கன்னா ஒண்ணுமே சஹாபாக்கள் ஒண்ணு பேசியிருக்கே மாட்டாங்க. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு சொல்லி நம்பிக்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு ஆள் திடீர்னு வந்து என்ன செய்வாரு, கலப்புவார், இதை நம்பினால் சிறுக்கு அப்படிம்பார். அப்ப நீங்க ஒன்னே ஒண்ணுதான் பார்க்கணும், என்ன நபி அவர்கள் இவ்வளவு ஹதீஸ்ல சொன்ன மாதிரி ரசூல்லாவுடைய சுன்னத்தும் இருக்கும், அந்த சுன்னத்துலாம் சண்டை நடக்கும். நீங்க நடக்குதுல்ல, இது ஹதீஸா இல்லையா, ஹதீஸ் இவ்வளவு நாள் நம்பி வந்த ஹதீச கூட இது ஹதீஸா இல்லையா, இன்னைக்கு சந்தேகத்தை கிளப்பி அந்த ஹதீச மறுக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குறாங்க. சுன்னத்துல சண்டை நடக்கும். நபி ரெண்ட சொல்றாங்க, சுன்னத்தையும் பிடிக்கணும், ரெண்டாவது இன்னொரு அடையாளம் என்ன, சஹாபாக்கள்லாம் என்ன அக்கீதாவில் இருந்தாங்கிறதை நீங்க பாருங்க. இன்னைக்கு உதாரணத்துக்கு இன்னைக்கு இந்த சகோதரர் கண்ணீர் சம்பந்தமான விஷயங்கள், இந்த சூனியம் தொடர்பாக இருக்கக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் மறுக்கிறார், சுன்னத்தை மறுக்கிறார், சுன்னத்துல பிரச்சனை நடக்குது. ஆனால் அதெல்லாம் இதுவரைக்கும் சஹாபாக்கள் காலத்திலிருந்து, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், முஸ்லீம்கள், இமாம்கள், முஹத்தீஸீன்கள் என்று தொடர்ச்சியாக நம்பப்பட்டு வருகிறது. அதெல்லாம் இன்னைக்கு இதை நம்பினா ஷிர்க்கு அப்படிங்கிறார். அப்போ நபி அவர்கள் சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டியதுதான். பல கூட்டங்கள் வந்துருச்சா, வேறுபாடுகள் அல்லாஹ் மட்டும் நம்பக்கூடிய மக்கள் மத்தியில் பிளவுகள் வந்துருச்சா, அப்போ இந்த ஹதீஸின் அடிப்படையில் நீங்கள் பார்க்க வேண்டியது சஹாபாக்கள் என்ன அக்கீதாவில் இருந்தாங்க, இந்த அக்கீதாவா, இந்த அக்கீதா இல்லை, இதுக்கு மாத்தமான அக்கீதாவில் இவங்க எந்த ஹதீஸை மறுக்கிறாங்களோ அந்த ஹதீஸ் அவங்களாம் ஏற்றுருக்குறாங்க, அந்த அக்கீதாவில் இருந்தாங்க. இதை பார்க்கும்போது அப்போ ஆஹா, அப்போ இது ஹவா பிடிச்ச கூட்டம், இது வந்து பிதாயத்தை உருவாக்கக்கூடிய கூட்டம், இது முஹதசாத்துல் உமூரை உருவாக்கக்கூடிய கூட்டம் என்பதை இதிலிருந்து நம்ம புரியணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாக்களைத்தான் கொள்கை குழப்பங்கள் வரும்போது அதை பிரியக்கூடிய பாத்திலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாகவும் சொல்லி காட்டினாங்க. இவ்வளவு ஹதீஸுடைய கருத்து. இன்னொரு சஹியான ஹதீஸ்லையும் இருக்குது, முஸ்லீம்லையும் இந்த ஹதீஸ் இருக்குது, பரவாயில்ல அது பல பேருக்கு தெரியாது. ஆனால் இந்த ஹதீஸை பாருங்க, முஸ்லீம்ல 4596 இந்த இவ்வளவு சொன்ன இந்த ஹதீஸுடைய கருத்தை உள்ளடக்கி சஹி முஸ்லீம்லையும் ஒரு ஹதீஸ் இருக்குது. என்னன்னா, ஒரு முறை ரசூலுல்லாஹி அவங்களோட சஹாபாக்கள் மகரிபு தொழுதுட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க, அங்கேயே உட்கார்ந்துருக்கிறாங்க, மகரிபு தொழுதுட்டு அப்படி பள்ளிவாசலில் உட்கார்ந்துருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி வெளியே போயிட்டு வந்து பார்க்குறாங்க, எல்லாம் அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க. கேட்டாங்க, என்ன சரி இது இங்கே இப்படி உட்கார்ந்துருக்கீங்களே, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மகரிபை தொழுதுட்டோம், உங்களோடய அப்படி இசாவையும் தொழுதுட்டு போவோம், அந்த இசாவுக்காக வெயிட் பண்ணுறோம். எப்படி பாருங்க, இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு அஹ்லாக் நம்மிடத்தில் இருக்கிறதா, மகரிபை தொழுதுட்டு இசாவை தொழுகிறதுக்காக பள்ளியிலே உட்கார்ந்துருக்கிறாங்க. இசாவையும் தொழுதுட்டு போலான்னு தான் உங்களுக்கு உட்காந்துருக்கிறோம். நபி அவர்கள் சொன்னால், அஹ்சன் தும் அசபுத்தும், நீங்கள் சரியாக சொன்னீங்க, சரியாக பண்ணீங்க, அழகாக சொன்னீங்க சொல்லிட்டு அப்போ தான் அந்த சஹாபாக்குடைய சிறப்பை வெளிப்படுத்துகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை நோக்கி பார்க்குறாங்க, வானத்தில் விண்மீன்கள் மின்னுகிறது. அப்போ நபி அவர்கள் சொன்னார்கள், அந்நுஜூமு அமீனத்துல் லிஸ்ஸமா, நட்சத்திரங்கள் வானத்துக்கு பாதுகாப்பு. இந்த நட்சத்திரங்கள் இருக்கிறதே, இது இருந்துச்சுன்னா வானம் வந்து வலுவாக இருக்கும். எப்போ இதை சமாவுன் கதரத், அதான் குரானில் சொல்கிறான்ல மர்மை நாளில் வந்து இதன் நுஜூமுன் கதரத், நட்சத்திரங்கள் விழுந்து விடும். அப்போ நட்சத்திரங்கள் விழுந்து விட்டால் வானம் பலகீனமாகிவிடும், வானம் அழியப்போகுது, உலகம் அழிய போகுது. அப்போ நட்சத்திரங்கள் இருக்கிறது வானத்துக்கு பாதுகாப்பு, வானம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம், வானம் சேஃப்டியாக இருக்குன்னு அர்த்தம். நட்சத்திரங்கள் விழுந்து விட்டால் வானத்துக்கு அழி வரப்போகுதுன்னு அர்த்தம். அதை நபி அவர்கள் உதாரணம் சொல்லி நட்சத்திரங்கள் வானத்துக்கு பாதுகாப்பு, ஆனால் அமீனத்துல் அஸ்ஹாபி, நான் என்னுடைய தோழர்களுக்கு பாதுகாப்பு. ரசூலுல்லாஹி அவங்க தோழர்களுக்கு, ரசூல்லா இருக்கிற வரைக்கும் தோழர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடே வராது, எந்த வேறுபாடு வராது. ஏன்னா வந்தால் எங்கே போவாங்க, நபிகிட்ட போய் அதை கிளியர் பண்ணிக்கிடுவாங்க. வைதா தஹபுத்து, நான் சென்று விட்டால் அதா அஸ்ஹாபி மாயு அதுன், என்னுடைய தோழர்களுக்கு அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும். அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது என்ன, கருத்து வேறுபாடுகள், கொள்கை கருத்து வேறுபாடுகள் இல்லை, இந்த ஆட்சி ரீதியில் சில விஷயங்கள், துன்யா ரீதியில் சில பிரச்சனைகள், இந்த மாதிரியான ஒரு நிலை அவங்களுக்கு மத்தியில் ஏற்படும், அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது அவர்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அஸ்ஹாபி அமீனத்துல் உம்மத்தி, என்னுடைய தோழர்கள் என் சமுதாயத்துக்கு பாதுகாப்பு. இங்கதான் நீங்க கவனிக்கணும், ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, என்னுடைய தோழர்கள் சஹாபாக்கள் என் சமுதாயத்துக்கு பாதுகாப்பு. ஃபைதா தஹப அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் சென்று விட்டால் அதா உம்மத்தி மாயு அதுன், என்னுடைய சமுதாயத்துக்கு அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்டது வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும். இது முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். இந்த சமுதாயத்துக்கு பாதுகாப்பு என நபி அவர்கள் யார சொல்றாங்க, யார சொன்னாங்க, அஸ்ஹாபி என்னுடைய தோழர்கள், ஏன்னா சஹாபாக்கள் இருக்கிற வரைக்கும் நீங்க பாருங்க வரலாற்றுல இஸ்லாமிய வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும், இந்த கதிரியா இந்த காதியானி அது மாதிரி ஜஹமியா இந்த மோத்தசிலா ஹவாரிஜு இந்த வழிகட்ட கூட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, எல்லா பேருமே சஹாபாக்கள் கிடையாது, சஹாபாக்கள் வரவே மாட்டாங்க. இந்த வழிகட்ட கூட்டங்கள்லாம் யாரு, சஹாபாக்கள் அல்லாதவங்க தான். சஹாபாக்கள் இந்த கொள்கை குழப்பத்தை ஏற்படுத்தவே இல்லை. அப்ப நபி சல்லாஸ் அவங்க இந்த அகீதாவுக்கு யார பாதுகாப்பா சேஃப்டியா சொல்லி காட்டுறாங்க, என்னுடைய தோழர்கள் என் சமுதாயத்துக்கு பாதுகாப்பு. என்னுடைய தோழர்கள் போய்விட்டால் சமுதாயத்துக்கு வர வேண்டிய முசீபத்துகள் வந்துவிடும். உண்மையிலையும் வந்துச்சு, சஹாபாக்கள் போன பிறகு நிறைய ஃபித்னாக்கள் சமுதாயத்தில், நிறைய கூட்டங்கள் ஃபிரக்காக்கள் உருவாகுச்சு. அப்போ நீங்க முஸ்லிம்கள் மூமின்கள் அல்லாவே அல்லாவுடைய ரசூலை நம்பக்கூடிய முஸ்லிம்கள் ஒரு மனசுல ஒன்ன பதிய வைக்கணும், சஹாபாக்களை பத்தி யாரு எப்படி என்ன சொன்னாலும் அவங்க தான் அகீதாவுக்கு சேஃப்டி. அது நம்மளா சொல்லல, அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு அதை சொல்லி இருக்கிறாங்க. அவங்களும் மனிதங்கள் அடிப்பில் தப்பு வரும், ஆனால் அகீதா ரீதியில் வழிகேடான கருத்துக்களை கொள்கை குழப்பங்களை அவர்கள் ஏற்படுத்த மாட்டார்கள் என்பதை நீங்கள் புரிய வேண்டும். இந்த நேரத்தில் அன்பான சகோதரர்களே, இன்னும் சில விஷயங்களை நீங்கள் புரிய வேண்டும். என்னன்னா, இந்த சஹாபாக்களை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் ஒரு அதபு வேணும், ஒரு ஒழுக்கம் வேணும். அவங்க எப்படி சிறந்த சமுதாயம் சொல்லிக்கிட்டு முர்த்ததா போனாங்க, இப்படிலாம் பேசுனது அது எப்படி நல்லா இருக்குதா? அது அதை நீங்கள் கவனத்தில் வைக்கணும். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த சஹாபாக்கள் விஷயத்தில் நம்ம எப்படி நடக்கணும் அதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். 9:10 அதில் அல்லாஹ் கூறுகிறான், முஹாஜிர்கள் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், லில் ஃபுகராயில் முஹாஜிரீன், முஹாஜிர்கள் அல்லாஹ் முதல் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் அன்சாரிகளையும் சொல்கிறான், வல்லதீன தபவ்வவு தார வல் ஈமான், ஈமானையும் வீட்டையும் சொந்தமாக்கி கொண்ட அன்சாரிகள், இந்த ரெண்டு சாராரை அல்லா புகழ்ந்து சொல்லிட்டு அதுக்கடுத்து நம்மளை பத்தி சொல்றான். யார, முத முஹாஜிர்களை அப்புறம் அன்சாரிகளை அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து நம்மளை பத்தி சொல்றான், வல்லதீன ஜாவும் இம்பாதிஹிம், அந்த முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் பிறகு வந்தவங்க யாருங்க, முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் பிறகு வரக்கூடியவங்க யாரு, நம்ம தான். அல்லாஹ் நம்மளை சொல்றான், அவங்க சொல்லுவாங்க, எங்களை முந்தி சென்ற எங்களின் சகோதரர்களையும் நீ மன்னித்து விடு, வலா தஜால் ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு எதிரான ஒரு குரோதத்தை எங்கள் உள்ளங்களிலே ஏற்படுத்தி விடாதே, ரப்பனா இன்னக்க ரஹீம், நீ கருணையாளன் கிருபையாளன். இது அல்லாஹ் சொல்லணும்னு சொல்லி காட்டுறான். யார் சொல்லணும், அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் பின்வந்த நல்லடியார்கள் இப்படி சொல்வார்கள். எப்படி சொல்வாங்க, எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், ஒலி இஹ்வானி நல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமானில் எங்களை முந்தி சென்ற எங்களின் சகோதரர்களை மன்னித்து விடு. ஈமானில் நம்மளை முந்தி சென்ற அந்த சகோதரர்கள் யாரு, முஹாஜிர்கள் அன்சாரிகள். அப்ப நம்ம துவா செய்யணும்னு அல்லாஹ் நமக்கு சொல்றான், அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் நீ துவா செய், அவங்களுடைய தவறுகளை எல்லாம் மன்னிச்சிருன்னு சொல்லு, அவங்களுடைய தவறுகளை எல்லாம் பட்டியல் போட்டு அவங்கள கேவலப்படுத்தாத, அவங்கள அசிங்கப்படுத்தாத, இது அவங்களுக்கு துவா செய்யற முறையா, இது வந்து அவங்கள மதிக்கக்கூடிய முறையா, அவங்களுடைய தவறுகளை எல்லாம் பட்டியல் போட்டு சொல்றது, இதை நீங்க கவனிக்கணும். அப்ப இன்னைக்கு இதுல மட்டும் பாருங்க வருது, இந்த சகோதரர் அவர் செய்யக்கூடிய தனிப்பட்ட தவறுகளை சுட்டி காட்டினா அந்த ஜமாத சார்ந்தவங்க பொறுத்துக்கிறாங்களா, இவ்வளவு கோபம் வருது, ஆத்திரம் வருது, அசிங்க சிங்கமா பச்சை பச்சையா மார்க்கத்துடைய வரம்புகளை எல்லாம் மீறி பேசுறாங்க. அப்ப இங்க பேசும்போது மட்டும் இவ்வளவு கோபம் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை பத்தி அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பத்தி பேசி அவங்கள ஈமான் இஹ்லாஸை எல்லாம் பாதிக்கிற மாதிரியான விமர்சனங்களை செய்யும் போது ஈன்னு இழிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி அது, அங்க ஏன் கோபம் வர மாட்டேங்குது? அல்லாஹ் சொல்றான், முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் பிறகு வந்த நல்ல மக்கள் அந்த ஈமான்ல முந்தி சென்ற அன்சாரிகளுக்கும் வாஜியர்களுக்கும் பாவ மன்னிப்பு தேடுவாங்க, அவங்களுக்கு பாவம் செஞ்சா கூட அதை பத்தி பேசக்கூடாது. இந்த மாதிரி ஒரு குணம் இருக்குன்னு நல்லா என்ன செய்யறான், இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். இதை நம்ம சொல்லும் போது இது என்ன, முஹாஜிர் அன்சாரிகளுக்கு பாவம் மன்னிப்பு தேடுறத பத்தி அல்லாஹ் சொன்னா அப்படிங்கிற மாதிரி சிலவே சிசை திருப்பலாம். முஸ்லீம்ல 5344 ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எபுன உஹ்தி உருவா அவங்களுடைய உறவுக்காரர் யாரு உருவா அவங்ககிட்ட சொல்றாங்க, இப்னு உக்தி என் சகோதரன் மகனே, இந்த ஹவாரிஜிகள் இந்த மாதிரி சஹாபாக்கள் அல்லாத தாபீன்கள்ல சில பேர் வந்துட்டாங்க, ஃபித்னாக்கள் வந்துருச்சு. அந்த ஆட்கள் என்ன செய்யறாங்கன்னா சஹாபாக்களை எல்லாம் திட்டுறாங்க, சஹாபாக்களை எல்லாம் வழிகேடன்னு சொல்றாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என் சகோதரன் மகனே, சகோதரி மகனே, உமிரோ யஸ்தக்ஃபிரு லிஅஸ்ஹாபின் நபி, நபி தோழர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடணும்னு இவங்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டிருக்கிறான். ஃபஸப்பூஹும், ஆனா இவங்க செய்யற காரியத்தை பத்தியா அந்த நபி தோழர்களை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அது வசனம் என்ன சொல்லுது? முஹாஜிர்கள் அன்சாரிகளையும் சொல்லிட்டு அதுக்கு பிறகு வந்தவர்கள் ஈமான்ல முந்தி சென்றவர்கள் பாவ மன்னிப்பு தேடணும். இன்னும் நபி அவர்கள் பொதுவா என்னங்க, ஒரு ஆள் மௌத்தா போயிட்டாலே இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுங்கு என்ன? ஒரு ஆள் மௌத்தா போயிட்டார், சஹாபி வேண்டாம், ஒரு இப்ப முன்னாடி நம்ம காலத்துல உள்ளவரே வச்சுக்கோங்களேன், மௌத்தா போயிட்டார், அவரை பத்தி நம்ம பேசலாமா? அவருடைய தவறுகளை எல்லாம் நோண்டி பேசி அவரை பத்தி ஒரு கெட்ட மதிப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தலாமா? அவருடைய ஈமான இஹ்லாசையும் பாதிக்கிற மாதிரி விஷயத்தை பேசலாமா? அப்போ வாயை மூடி தான் இருக்கணும். பேசினா இறந்து போனவங்க நல்லதை பற்றி பேசணும், கெட்டதை பேசக்கூடாதுன்னு இருக்குது. இன்னும் நபி அவர்கள் சொன்னாங்க, நசாயில் 1910 ஹதீஸ், லா தசுபுல் அம்வாத், இறந்தவர்களை திட்டாதீங்க, ஏன்னா அவங்க செஞ்ச காரியத்தின் பால் சென்று விட்டார்கள். திட்டாதீங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? நான் அப்படி திட்டுறது மட்டும் இல்லை, அவங்க தப்பு செஞ்சா கூட அது மௌத்தா போயிட்டாங்கப்பா விடுப்பா, அவன் அது போய்கிட்ட அவன் இப்படி என்ன செஞ்சான் தெரியுமா, அப்படி இருந்தான் இப்படி இருந்தான், திட்டாம அவங்க செஞ்ச தப்ப சொன்னா கூட நம்ம அதை எப்படி விளங்கிக்கிறோம்? இறந்து போனவங்களை பத்தி பேசாதப்பா, அவங்க தான் செஞ்சதன் பக்கம் அவங்களுக்கு கூலி கிடைச்சு போச்சு, அவங்க தப்பு செஞ்சா அதுக்குரியதை வாங்க போறாங்க, நல்லது செஞ்சா கிடைக்க போறாங்க, நீ எதுக்கு அதை பேசுற அப்படின்னு இறந்து போன விஷயத்த நம்ம வாய் அடக்கிறோமா இல்லையா? அப்ப சாதாரண மௌத்தா போனவங்களுக்குன்னு விஷயத்துல நம்ம கடைபிடிக்கக்கூடிய இந்த ஒழுங்கு சஹாபாக்கள் விஷயத்துல ஏன் உங்களுக்கு இல்லாம போச்சு? அவங்க விஷயத்துல வாய்க்கு வந்தவாறு இஷ்டத்துக்கு பேசுறீங்களே. ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொன்னாங்க, சஹாபாக்கள் விஷயத்தில் குறிப்பிட்டு சொன்னாங்க, புகாரியில 3673, லா தசுபு அஸ்ஹாபி, என் தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள். திட்டுறது என்ன என்ன? சும்மா கழுத இப்படி பேசுற மட்டும் திட்டுறது இல்லை, அவங்களுடைய குறைகளை எல்லாம் வெளிப்படுத்தி அவங்கள பத்தி தப்பான இமேஜை உருவாக்குறது திட்டுறதை விட மோசமானது தான். அப்ப நபி சொன்னாங்க, என் தோழர்களை திட்டாதீர்கள், அவர்களில் ஒருவர் உகது ஒரு கையளவு ஒரு சின்ன ஒரு தானியத்தை தர்மம் பண்றாங்க, சஹாபாக்கள் ஒரு ஆளு ஒரு கையளவு என்ன செய்யறாங்க, தானியத்தை தர்மம் பண்றாங்க, தர்மம் பண்றாங்க. நீங்க உகது மலை அளவுக்கு தங்கத்தை தர்மம் பண்றீங்க, சஹாபி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கையளவு தானியத்தை தர்மம் பண்ணியிருக்கிறாரு, நீங்க உகது அளவு உகது மலை அளவுக்கு தங்கத்தை தர்மம் பண்றீங்க, நீங்க ரெண்டு சமமாகுமா? பார்த்தா தங்கம் உகது மலை அளவு, அதை பார்த்தா ஒரு கையளவு தானியம் பார்த்தா என்ன தெரியுது, நான் தான் பெருசு, அப்படி பெருமை அடிக்கலாம் பேசலாம், நீ அடிக்க முடியாதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ் அவங்க. என்ன பெருமை அடிக்கிற, நீ உகது ஆலை அளவுக்கு தர்மம் பண்ணாலும் என் தோழர்கள் ஒரு கையளவு தர்மத்தை கொடுத்தாலும் இது அதுக்கு ஈடாகாது, அது இதை விட பெருசு, அவங்கள பத்தி நீ என்ன பேசுறண்டாங்க, அவங்கள பத்தி பேசுறதுக்கு நீ யார், உனக்கு என்ன உரிமை இருக்குது, நீ அவங்க நீ அவங்கள பத்தி பேசுறா நீ அவங்களோட பெரிய ஆளா? நபி அப்படி கேட்கிறாங்க, நீ ஆக முடியாதுப்பா, நீ உகது மலையவுக்கு தங்கத்தை தர்மம் பண்ணாலும் அவங்க ரேஜுக்கு வர முடியாது, அப்புறம் என்ன நீ அவங்கள பத்தி நீ பேசுற, நீ பேசுறவங்க என்ன உரிமை இருக்கு, உனக்கு என்ன தகுதி இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க கேள்வி, யாரை பார்த்து, யாரெல்லாம் சஹாபாக்களை பத்தி ஒரு தப்பான இமேஜை ஏற்படுத்துறாங்களோ அவங்கள பார்த்து நபி அவர்கள் கேட்கிறாங்க. அது மாதிரி புகாரில 3801 ஹதீஸ், அன்சாரிகளை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபக்பலு மின் முஹ்ஸினீஹிம், அன்சாரிகள் எனக்கு நெருக்கமானவர்கள், என் பிரியத்துக்குரியவர்கள், அவங்க நல்லது பண்ணால் அதை எடுத்துக்கோங்க, ஒத்த ஜாவஸும் அன் முசியும், அவங்ககிட்ட இருந்து ஏதாவது தீமைகள் கெட்டதுகள் வந்தால் அதை கடந்து போயிருங்க, ஒத்த ஜாவஸ் கடந்து போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. கடந்து போகணும் கடந்து போயிருங்கன்னு சொன்ன ஒரு கூட்டத்து விஷயத்தில் இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கிறோம், அதை நோண்டி என்ன செய்கிறோம், எடுத்து எடுத்து அவர்களை பற்றி உள்ள கெட்ட அபிப்பிராயத்தை மக்கள் மனங்களில் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இது சரியா? அது மாதிரி முஸ்லீமில் 4559 ஹதீஸ், இதை பாருங்க சுபஹானல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பாருங்களேன். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, அது மாதிரி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அது மாதிரி சல்மான் ஃபாரிசி, இந்த மூணு சஹாபாக்களும் இருக்கிறாங்க, இன்னும் சில சஹாபாக்கள் அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த அப்போ அங்கே அபு சுஃபியான் வர்றார், அன்னைக்கு ஒரு முஸ்ரிக்களுடைய தலைவர், ஈமான் கொள்ளலை, அவர் வர்றார். இவரை பார்த்தோனையுமே இந்த மூணு சஹாபாக்களும் சொன்னாங்க, இன்னும் அல்லாஹ்வுடைய வாள் அல்லாஹ்வுடைய எதிரியுடைய கழுத்தை ஒன்றும் பதம் பார்க்கலை, இன்னும் பாக்கி இருக்குதுங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்படி சொன்னோனையுமே அபூபக்கர் அங்கே இருக்கிறாங்க, அப்ப அந்த மூணு சஹாபாக்களையும் கண்டிக்கிறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். எப்படி கண்டிக்கிறாங்கன்னு பாருங்க. தகூலுனா ஹாதா லி ஷேக் குரைஸ், குரைசியுடைய தலைவரை பார்த்தா இப்படி பேசுறீங்க மரியாதை இல்லாம. ஏன்னா இவர் குரைசியுடைய தலைவர் அபு சுஃபியான், ஆனா ஈமான் இல்ல, முஷ்ரிக்கா இருக்கார். அப்ப இந்த அபு சுஃபியானுக்காக பரிந்து அபூபக்கர் ரலியல்லாஹுங்க, பிலால் ரலியல்லாஹுங்கள, சுஹைப் ரலியல்லாஹு அவர்களை, ஃபாரிசி சல்மான் ரலியல்லாஹுங்கள கண்டிக்கிறாங்க. இந்த மூணு பேர் யாரு? இவங்க குரைசிகளா? இவங்க வந்து அந்நிய நாட்டுக்காரவங்க. சல்மான் ரவங்க ஃபாரிசி, பாரசீக நாட்டை சார்ந்தவங்க. சுஹைப் வந்து ரூம், ரோமபுரி. அது மாதிரி பிலால் ரலி இல்லவங்களும் கிடையாது, ஏன்னா அவங்க கருப்பினத்தை சார்ந்தவங்க. அப்போ இந்த மாதிரி அபூபக்கர்லும் கோவப்பட்டோடையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அபூபக்கர்லும் புகார் வேறு பண்ணுறாங்க, அல்லாஹ்வின் தூதரே இந்த மாதிரி வந்து இந்த மூணு பேரும் அபூ சுஃபியானை பார்த்து இப்படி சொன்னாங்க, நான் அவங்களை கண்டிச்சேன். அப்போ ரசூல் என்ன சொன்னாங்க தெரியுமா? அபூபக்கரே லஅல்லக அகலப்தஹும், நீ உன்னுடைய தோழர்களை கோபப்படுத்தியிருக்கலாம், நீ உன்னுடைய தோழர்களை கோபப்படுத்தியிருக்கலாம். லஇன் குன்த அகலப்தஹும், நீ அவர்களை கோபப்படுத்தினால் லகத் அகலப்த ரப்பக, உன்னுடைய ரப்பை நீ கோபப்படுத்தி விட்டாய். உன் தோழர்களை நீ கோபப்படுத்தினால் அது யாரை கோபப்படுத்தினதுக்கு சமம்? உன்னுடைய ரப்பை. யாரை பார்த்து? ஒரு அடிமையாக இருந்த பிலால் அலி அவர்கள், அந்நிய நாட்டை சார்ந்த சல்மான் ஃபாரிசி, சுஹைப் ரூமி, இந்த சஹாபாக்களை பத்தி கோபப்படுத்தி விட்ட காரணத்தால் ரசூலா சொன்னாங்க அவங்களை கோபப்படுத்தினா உன் ரப்பை நீ கோபப்படுத்தி விட்டாய். முஸ்லீம்ல இருக்கக்கூடிய சரியான ஹதீஸ். உடனே அபூபக்கர்ல அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த நபி தோழர்களிடத்துல சென்று, என்னுடைய சகோதரர்களே, உங்களை நான் கோபப்படுத்தி இருப்பேன், மன்னிச்சுக்கோங்க, உங்களை துன்புறுத்திட்டேனா, மன்னிப்பு கேட்டார் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். உடனே அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், லா இல்லை, எங்களை நீங்க கோபப்படுத்தல, யஃஃபிர் அல்லாஹு லக்க யாஹி, என் சகோதரனே, அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும். சொன்னாங்கல்ல, வல்லதீன யகூலுன ரப்பன அஃஃபிர் லனா வலி இஹ்வானின அல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமானில் முந்தி சென்றவர்களை பார்த்து யா அல்லாஹ் எங்களையும் மன்னித்து விடு, ஈமானில் முந்தி சென்ற இவர்களையும் மன்னித்து விடு. அதுதான் சஹாபாக்களுடைய அஹ்லாக். அபூபக்கர் உள்ளவங்க இப்படி தன்னை கடிந்தால் கூட அவங்க என்ன சொன்னாங்க, அவர் போய் மன்னிப்பு கேட்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு பெரிய சஹாபி, இந்த சஹாபி கிடத்துல மன்னிப்பு கேட்டார், நான் உங்களை கோபப்படுத்திட்டேன், மன்னிச்சுக்கோங்க, இல்லை இல்லை அல்லாஹ் அவங்களை மன்னிக்கட்டும். இதுதாங்க அவங்களுடைய வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த சஹாபாக்களை பார்த்து இன்னைக்கு நாங்க, இன்னைக்கு சஹாபாக்கள் உயிரோடு இருந்து இந்த பேச்சுக்களை கேட்டா அவங்க கோவப்படுவாங்களா, சிரிப்பாங்களா? ஆமா, நாங்களாம் முர்த்தது தான். ஆமா, நாங்க பணத்துக்காண்ட ரசூலாவுக்கு பிறகு மாறி அவங்க எங்கள இருக்கிறாங்க, சஹாபாக்கள் இருக்கிறாங்க, இதெல்லாம் அங்கீகரிச்சுக்கிருவாங்களா? குரான் உங்கள்ட்ட எல்லாம் இல்லை. ஆமா, எங்கிட்ட குரான்ல ஹதீஸ் இல்லை, எங்களுக்கு மார்க்க கல்வியில இல்லை, உங்கள்ட்ட தான் இருக்குது. இன்னைக்கு உயிரோட இருந்து இந்த வார்த்தைகளை எல்லாம், என்னென்ன வார்த்தைகள், ரொம்ப மோசமான வார்த்தைகள், மார்க்கத்துல பிதேயத்தை ஏற்படுத்திட்டீங்க, ரசூல்லாவோட மோதிட்டாங்க, ஹதீஸை மறுத்துட்டாங்க, இப்படியெல்லாம் இதெல்லாம் அவங்க ஏத்துக்கிருவாங்களா? இதை கேட்டா அவங்க சிரிப்பாங்களா, கோவப்படுவாங்களா? கோபப்படத்தானே செய்வாங்க. அப்போ கோபப்பட்டாங்கன்னு சொன்னா அது யாருடைய கோபம்? நபி சொல்றாங்களே, உன்னுடைய இறைவனை கோபப்படுத்தி விட்டாய். அப்ப நிதானம் வேணும் சகோதரர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை விரும்புறது, அவங்கள கோபப்படுத்தின வன்மையை கண்டிச்சிருக்கிறாங்க. புகாரியில 3783 ஹதீஸ் என்னன்னா பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க. அல் அன்சார், அன்சாரிகள், லா யுஹிப்புஹும் இல்லா மூமின், மூமின் தான் அவர்களை நேசிப்பான். வலா யுபிகுலுஹும் இல்லா முனாஃபிக், முனாஃபிக் தான் அவர்களை வெறுப்பான். ஃபமன் அஹப்பஹும் அஹப்பஹுல்லா, யார் இந்த அன்சாரிகளை நேசிக்கிறார்களோ அல்லாஹ் அவனை நேசிப்பான். வமன் அபுகலஹும், யார் இந்த அன்சாரிகளை வெறுக்கிறானோ அபுகலஹுல்லா, அல்லாஹ் அவனை வெறுப்பான், அல்லாஹ் அவனை கோபிப்பான். அன்சாரிகளோட மோதுனா அல்லாஹ் உன்னோட மோதுறான், அன்சாரிகளோட நீ சேர்ந்தா அவங்கள விரும்பினா அல்லாஹ் உன்னை விரும்புறான். ஈமானே நபி எங்க போய் வச்சுட்டாங்க? சஹாபாக்களை விரும்புறதுலதான் உன்னுடைய ஈமான் இருக்கு. சஹாபாக்களை வெறுக்கிறது அல்லது மக்கள்லாம் வெறுக்கிற மாதிரியான நடவடிக்கைகளை நீ அமைத்துக் கொள்வது, அந்த சஹாபாக்கள் விஷயத்துல பேசி மக்களுடைய மனங்கள்ல சஹாபாக்களை பத்தி ஒரு கெட்ட இமேஜை ஏற்படுத்துறது நீ ஏற்படுத்தும் நினைக்காதனாலும் உன் பேச்சு ஏற்படுத்தும்னா அப்ப நீ மூமின் அல்ல, முனாஃபிக். சொல்ல என்ன சொல்றாங்க, யார் அவர்களை வெறுக்கிறானோ முனாஃபிக் தான் வெறுப்பான், மூமின் வெறுக்க மாட்டான். அப்ப நான் நீங்க செய்யற ஒரு செயல், நீங்க ஆயிரம் காரணங்கள் சொல்லிக்கிறட்டும், நீங்க செய்யற செயல் அந்த அன்சாரிகளை பத்தி முஹாஜிர்களை பத்தியும் ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் சொன்னா, ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும் சொன்னா, அப்ப இந்த செயல் என்ன செயல்? நிஃபாக்குடைய செயல். அது மூமின் செய்யற காரியம் இல்லை அப்படிங்கிறத என்ன செய்யணும் சொல்லணும். அதாவது அவர்களே, அதாவது சஹாபாக்கள் மனிதர்கள் தான், இந்த பார்த்தீங்களா மார்க் விஷயத்தை தப்பு செஞ்சிருக்கிறாங்க இந்த விஷயத்துல அப்படின்னு சொன்னா அது ஒரு கணக்கு. அது பல பேர் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. ஈமானே பறிக்கிற மாதிரி, அவங்களுடைய இஸ்லாமே சரியில்லைங்கிற மாதிரி, அவங்களுடைய மார்க்க ஞானமே ஒழுங்கு இல்லைங்கிற மாதிரி இன்னைக்கு டாபிக் போய் கொண்டிருக்கிறது. அப்போ இதை கேட்கும்போது என்ன வரும், சஹாபாக்களை பற்றி ஒரு கெட்ட அபிப்பிராயம் தான் வரும். அதனால் நீங்கள் பார்க்கலாம், இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய எல்லா வழிகேடர்களும் பாருங்க, அவங்க ரசுல்லாவை நாங்கள் ரசுல்லாவுக்கு எதிரின்னே சொல்ல மாட்டாங்க, ஆனால் சஹாபாக்களுக்கு விரோதிகளாக இருப்பாங்க. எல்லா வழிகேடு, இந்த மோத்தசிலா, இந்த ஜஹமியா, இந்த கதிரியா, ஹவாரிஜி, ஷியா, எல்லா வழிகட்ட கூட்டத்தையும் பாருங்க, இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றி எல்லா வழிகட்ட கூட்டத்தையும் பாருங்க, சஹாபாக்களோடு அவங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமே கிடையாது, சஹாபாக்கள் விஷயத்தை ஒரு நல்ல அபிப்பிராயமும் கிடையாது, சஹாபாக்களை பத்தி அவங்க நல்ல பேசுனதும் கிடையாது. இந்த மாதிரி பேசியிருப்பாங்க, என்னது சஹாபாக்களா அபூபக்கர் இப்படி செஞ்சார்ல, உமர் இப்படி பண்ணார்ல, உஸ்மான் அப்படி பண்ணார்ல, முர்த்ததா போனாங்கள, இன்னைக்கு எதை பேசுறாங்களோ இது அப்படியே வழிகட்ட கூட்டங்கள் தான் பேசியிருக்கு. அதனால தான் இஸ்லாமிய அகீதாவை சொன்ன இஸ்லாமிய அறிஞர்கள் இமாம் அஹமது பின் ஹம்பல், இமாம் பர்பஹாரி போன்ற பெரிய பெரிய முக்கால அறிஞர்கள் எல்லாம் அகீதா கிதாபில் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன சொன்னாங்க, உசூலு சுன்னா, இமாம் அஹமது பின் ஹம்பல் அவருடைய நூல், அதில் சொல்கிறாங்க, மனின் தகச அஹத மின் அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ் பக்கலஹு, யார் ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களில் ஒருவரை மட்டப்படுத்துகிறாரோ, தரக்குறைவாக பேசுகிறாரோ, அவ் பக்கலஹு, அல்லது அந்த சஹாபாக்கள்ல ஒருவரை பத்தி வெறுப்பு வர்ற மாதிரி யார் நடந்து கொள்கிறாரோ, எதை சொல்லி, பி ஹதசி மின்ஹு, எதை சொல்லி, அந்த சஹாபியுடைய ஒரு தவறை சொல்லி, அவ் தக்கர மசாவிஹி, சஹாபாக்களுடைய பிழைகளை கூறி, இப்படி எல்லாம் சஹாபாக்களுடைய பிழைகளை எல்லாம் பட்டியல் போட்டு அந்த அவங்க செஞ்ச குற்றங்களை எல்லாம் சொல்லி, சஹாபாக்கள்ல ஒரு ஆளை பத்தி, ஒட்டுமொத்த சஹாபாக்களை பத்தி தேவையில்லை, ஒரே ஒரு ஆளை பத்தி கெட்ட அபிப்பிராயத்தை, அவங்களை பத்தி ஒரு கெட்ட இமேஜை யாராவது ஏற்படுத்தினால் விளங்கி கொள்ளுங்கள், காண முபுத்தது அன், அவன் பிதாத்வாதி, அவன் சத்தியத்தில் உள்ளவன் கிடையாது, அவன் பிதாத்வாதி. ஹத்தா எத்தரஹம் அலைஹிம் ஜமியான் வயக்குன கல்புஹு லஹும் சலீமன், அந்த சஹாபாக்கள் அனைவருக்கும் அவன் ரஹமத்து சொல்லி அவனுடைய உள்ளம் அவங்க விஷயத்துல சரியாகணும், அவன் உள்ளம் சரியாகணும், அது வரைக்கும் அவன் பிதாத்வாதி தான். தெளிவா இருக்குதா இல்லையா, இன்னைக்கு செய்யற இந்த காரியம் என்ன இதானே, அவங்க செஞ்ச பிழைகள் தவறுகளை பட்டியல் போட்டு சஹாபாக்கள் இப்படி, அப்ப எப்படி இப்படிதானே கேள்வி வருது. அது மாதிரி பாருங்க, ஷரஹு சுன்னா இமாம் பர்பஹாரி அவங்க சொல்றாங்க, இதா ராய்தர் ரஜுல எத்துனால அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹுடைய தோழர்கள் விஷயத்திலே குறை சொல்லக்கூடியவராக ஒருவரை நீ கண்டால், ஃபஅலம், நீ அறிந்து கொள், அன்னஹு சாஹிபு கௌலி சூஇன் வஹவா, சஹாபாக்களை பத்தி யாராவது குறை காணுவதை நீ கண்டால், குறை சொல்வதை கண்டால், நீ அறிந்து கொள், அவர் கெட்ட சொல்லுடையவர், அவர் மனோ இச்சைவாதி, அவர் சத்தியத்தை சொல்லக்கூடியவர் அல்ல என்று யாரு சொல்றா, இமாம் பர்பஹாரி அவங்க சொல்றாங்க. அப்ப இது யாருடைய வழிமுறை, சஹாபாக்களை இது எப்ப சொன்னாங்க, இது என்னமோ இன்னைக்கு இந்த சகோதர் வாழக்கூடிய காலத்தில் எழுதின நூல் கிடையாது, இது முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின நூல், அன்னைக்கே சொல்லிட்டாங்க, ஏன்னா அன்னைக்கே வந்துருச்சுல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு சஹாபாக்களுக்கு பிறகு கூட்டம் வந்துருச்சு, அப்ப அந்த வழிகட்ட கூட்ட அடையாளங்கள்லாம் பார்த்துட்டு இந்த இமாம்கள் எழுதுனது தான், வழிகேட்டின் அடையாளங்கள்னு பல எழுதுனாங்க, அதுல ஒரு அடையாளம் என்ன, சஹாபாக்களை குறை சொல்றது, அவங்க செஞ்ச தவறுகளை பட்டியல் போடுறது, இதை யாரு பேசி திரிகிறாங்களோ அவன் வந்து மனோ இச்சவாதி, அவன்கிட்ட சத்தியமே இல்லை, ஏன்னா அவன் மனோ இச்சை எடுபடாது, சஹாபாக்களை அங்கீகரித்து கொண்டால் அவன் சொல்லக்கூடிய வழிகேடு அந்த பிதாத் எடுபடாது. அப்ப என்ன செய்வாங்க, சஹாபிங்கிற அந்த இமேஜை உடைக்க நினைப்பாங்க. இது எல்லா வழிகேடர்களும் செய்த ஒரு காரியம் என்று தெளிவாக முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு அன்பான சகோதரர்களே, நீங்க நடுநிலையோடு யோசிங்க, இந்த அடையாளங்கள் இன்றைக்கு யார் விஷயத்திலே பொருந்தி போகிறது.